السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. صلوات ربي وسلامه عليه وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. غنية الكرية ورحلي الله نمذ إند أمر بال அவருடைய அருளையும் அன்பையும் நற்கிருபைகளையும் நமக்கு தர வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் வேண்டியவனாக ஆரம்பம் செய்கிறேன். இன்றைய தலைப்பு உங்களுக்கு தெரியும், நரக படுகுழியில் பெண் இனம் என்பது நமது இன்றைய அமர்வுடைய தலைப்பு. குறிப்பாக மார்க்கத்தோடு ஈடுபாடு கொண்ட, அல்லாஹுடைய தீனை நேசிக்கிற எல்லா மனிதர்களும் இன்று குறிப்பாக கவலைப்படுகிற, அக்கறை கொள்கிற, சிந்திக்கிற ஒரு விஷயமாக, ஒரு செய்தியாக இருக்கிறது பெண்களை பற்றிய செய்தி. நாளுக்கு நாள் நமது சமுதாய பெண்கள் அல்லாஹுடைய மார்க்கத்தை விட்டு விலகிப்போவதும், அல்லாஹுடைய மார்க்கத்தை புறக்கணித்துவிட்டு இஸ்லாமிய ஒழுக்கங்களை புறந்தள்ளிவிட்டு முஸ்லிம்களின் கண்ணியத்தையெல்லாம் விலைபேசிவிட்டு காஃபிர்களோடு ஓடிவிடுகிற செய்திகளை அன்றாடம் பார்க்கிறோம். எந்தெந்த பெரும்பாவங்களையெல்லாம் அல்லாஹ் நமக்கு தடுத்தானோ, அவற்றை செய்பவர்களுக்கு கடுமையான தண்டனை உண்டு என்று எச்சரிக்கை செய்திருக்கிறானோ, அந்த பெரும்பாவங்களெல்லாம் இன்று நமது சமூக பெண்களிடத்திலே மலிந்து காணப்படுவதை நாம் உணர்கிறோம். இதற்கு என்ன தீர்வு? ஏன் இப்படிப்பட்ட தீமைகளெல்லாம் நமது பெண் சமூகத்தை ஆட்கொண்டிருக்கின்றன? பெண்கள் இந்த தீமைகளுக்கும், இந்த தீமைகளை பரப்புகிற தீயவர்களுக்கும் எப்படி இரையாகிக் கொண்டிருக்கிறார்கள்? இவற்றிலிருந்து நமது சமூக பெண்களை காப்பதற்கு அவர்களின் பொறுப்பாளர்களாகிய, அவர்களின் கண்காணிப்பாளர்களாகிய ஆண்கள் என்ன செய்ய வேண்டும்? இது குறித்து நம்முடைய பொறுப்பு என்ன, நம்முடைய கடமை என்ன என்பதைத்தான் இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு சிறிய அமர்விலே நாம் பார்க்க இருக்கின்றோம். அல்லாஹ் நமக்கு நல்லுதவி செய்வானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த இஸ்லாமிய மார்க்கம், இதனுடைய அடிப்படை இபாதத் என்ற வணக்க வழிபாட்டின் மீது அமையப்பெற்றது. அல்லாஹுவை வணங்குவது இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படையாகும். தீனுல் இபாதா, தீனு தௌஹீத், அல்லாஹ் ஒருவனை மட்டுமே நம்பி வழிபாடுகளை எல்லாம் அவனுக்கு தூய்மையாக செய்து அவனுடைய பொருத்தத்தை அடைய வேண்டும் என்பது இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படையாகும். இந்த இஸ்லாமிய மார்க்கம் தீனுல் இஸ்ஸத்தி வல் கராமா, இது கண்ணியத்தை, மரியாதையை போதிக்கின்ற மார்க்கம். இறை வழிபாட்டை அடிப்படையாக கொண்ட இந்த மார்க்கம் மனிதர்களுக்கு கண்ணியத்தை தருகிறது, மனிதர்களுக்கு மரியாதையை தருகிறது, மனிதர்களின் கண்ணியத்தை பாதுகாக்கிறது, மனிதர்களுக்கு அவர்களுக்குரிய சங்கையை, கண்ணியத்தை, மரியாதையை இந்த இஸ்லாம் முழுமையாக வழங்குகிறது. இந்த இஸ்லாம் தீனுல் இஃபத்தி வத் தஹாரத்தி வன் நதாஃபா, இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒழுக்கம் பேணப்பட வேண்டும், ஒழுக்கத்தை கட்டி காக்கிறது இஸ்லாம்.
இது அதனுடைய ஏராளமான சட்டங்களை இந்த ஒழுக்கத்தின் அடிப்படையில் அமைய பெற்ற மார்க்கமாக இருக்கிறது. அந்த ஒழுக்கம் ஒரு ஆணிடத்திலும் இருக்க வேண்டும், ஒரு பெண்ணிடத்திலும் இருக்க வேண்டும். ஒழுக்கம் இல்லாதவனுக்கு இந்த மார்க்கத்திலே இடமில்லை. ஒழுக்கம் இல்லாதவனுக்கு இந்த மார்க்கத்திலே இடமில்லை. ஒழுக்கம் உள்ளவர்களுக்குத்தான் இந்த மார்க்கத்திலே இடம் இருக்கிறது. அவ்வளவு ஆணித்தரமாக இந்த இஸ்லாமிய மார்க்கம் ஒழுக்கத்தை போதிக்கிறது. எல்லா மனிதர்களிடத்திலும் இந்த ஒழுக்கம், சுத்தம், சுத்தம் என்றால் கொள்கையில் சுத்தம், நம்பிக்கை, அல்லாஹ் அனுமதித்தவை, அல்லாஹ் தடுத்தவை, பாவமான செயல்கள் என்பதை உணர்த்த வேண்டும். இன்று எத்தனை வீடுகளிலே தங்களது வயது வந்த ஆண் பிள்ளைகளுக்கோ பெண் பிள்ளைகளுக்கோ அவர்களது பெற்றோர்கள் உனக்கு இது ஹலால், உனக்கு இது ஹராம் என்று போதிக்கிறார்கள். அவங்களுக்கு டிவி பார்க்கறதுக்கே, நியூஸ் பார்க்கறதுக்கே, பத்திரிகை படிக்கிறதுக்கே, ஊர் உலகத்தை சுத்தி வர்றதுக்கே, அவர்களுக்கு வீணான இடங்களிலே பொழுதுபோக்குவதற்கு அவர்களுக்கு நேரமே இல்லை. நடக்குதா இல்லையா? கடைசியில் என் புள்ள ஓடி போயிட்டா ஓடி போயிட்டா ஓடி போயிட்டான்னு சொல்லி அஜர்த்தில் வந்து என்ன பிரயோஜனம்? அவர் என்ன செய்வார்? வேற அஜர்த்தா இருந்தால் தாய் தெழுதி கொடுப்பாரு, அதில் ஒரு 500 ரூபா கிடைக்கும், 50 ரூபா கிடைக்கும். என்ன நடக்கும் இங்கே? அப்படி கவலைப்படுவதால், புலம்புவதால் ஏதாவது பிரயோஜனம் இருக்கிறதா? இப்ப அல்லாஹு தஆலா இங்க என்ன சொல்கிறான்? ஏனென்றால் இதுதான் முக்கியமான காரணம். ஒரு பெண் ஒரு அந்நிய ஆணை பார்த்தோ அல்லது முந்தைய காலத்தில் பேசுவதென்றால் பார்த்தால் தான் பேச முடியும் என்ற ஒரு ஒரு சூழ்நிலை இருந்தது. பார்க்காம பேச முடியுமா? ஆனால் இன்று, ஆனால் இன்று உங்களுக்கு எல்லாம் சரி. பெரும்பாலும் அதாவது சமுதாயத்திலே பெண்கள் எதன் மூலமாக எல்லாம் வழிகெடுகிறார்கள் என்று நாம் பார்த்தால், எதன் மூலமாக இந்த தீமை பரவுகிறது, வெட்க உணர்வு இல்லாமல் போகிறது, ஒழுக்கம் இல்லாமல் போகிறது, மானக்கேடான இந்த அசிங்கத்தின் மீது உணர்வு இல்லாமல் உள்ளங்கள் எல்லாம் செத்துப்போகின்றன. இந்த அசிங்கத்தை எப்படி இன்று இஸ்லாமிய சமுதாயம் சீரணைத்துக் கொண்டது சொல்றது புரியுதுங்களா இல்லையா? இடையில ரெண்டு மூணு விஷயங்கள் அப்படியே கலந்து கலந்து கொஞ்சம் பேசிட்டு போவோம். இதையெல்லாம் சமுதாயம் அப்படியே ஏற்றுக்கொண்டே வருகிறதே, உள்வாங்கிக் கொண்டே வருகிறதே, இதற்கு என்ன காரணங்கள்? இது ஒரு பக்கம் என்று பார்த்தால், ஒன்று, இன்றைய இந்த சினிமா சீரியல் கலாச்சாரங்கள் அவற்றை வீட்டுக்கு கொண்டு வருகிற இந்த டெலிவிஷன், அது தொடர்பான இந்த கேபிள் டிஷ் கலாச்சாரங்கள். புரியுதா இல்லையா? புரியல. அதாவது இந்த சமுதாய அவலங்கள், கேவலங்கள், இவற்றுக்கு இன்று மக்கள் அப்படியே உள்வாங்கிக் கொண்டே செல்கிறார்களே. இப்படிப்பட்ட ஒரு தீமையான செயல் சர்வசாதாரணமாக சமுதாயத்திலே, முஸ்லிம் மக்களிலே அங்கு இங்கு என்று செய்திகள் அடிபட ஆரம்பித்து விட்டனவே. முந்தியெல்லாம் ஒரு குற்றவாளியாக ஒரு முஸ்லிமை பார்க்கவே முடியாது. ஒரு முஸ்லிமை ஒரு வருஷ பத்திரிகையை படித்தால் கூட திருடனாக ஒரு முஸ்லிமுடைய பெயரை பார்க்க முடியாது. சரியா? ஒரு கொலைகாரனாக ஒரு முஸ்லிமுடைய பெயரை பார்க்க முடியாது. அல்லது தவறான ஒழுங்கீனமான செயல்களை செய்பவனாக ஒரு முஸ்லிமுடைய பெயரை பார்க்க முடியாது. ஆனால் இன்று பத்திரிகையை திருப்பினால் திருட்டு விசிடியினால் கைது. அது என்ன விசிடி? அந்த ஆலிம் பேசின பயான கேசட் போட்டு கொடுத்தாங்க, இந்த முஃப்தி பேசின பயான சீடி போட்டு கொடுத்தாங்கன்னு படிக்கிறீங்க, அதுக்கு யாரும் கேஸ் போட மாட்டாங்க. நல்லா கொடுங்க, ஒரு சீடியை வாங்கிட்டு போய் லட்சம் சீடியை போட்டு மக்களுக்கு கொடுங்க. என்ன சீடிகள்? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். விபச்சாரம், ஜினா சம்பந்தமானவைகள், சினிமாக்கள் என்ன, சீரியல்களின் கலாச்சாரங்கள் என்ன? அதாவது ஜினாவை வேறு ஒரு பெயரிலே, ஜினாவை வேறு ஒரு பெயரிலே போதிக்கக்கூடிய கலாச்சாரம் தான் சினிமாக்கள் கலாச்சாரம், சீரியல்கள் கலாச்சாரம். இதன் மீது சமுதாயத்துக்குள்ள வெறுப்பு முதலில் நீங்க வேண்டும். அந்த வெறுப்பை நீக்கிட்டா அதுக்கப்புறமா செய்யாதேன்னு சொல்ல தேவையில்லை, தானாக அவர்கள் செய்து விடுவார்கள். அப்ப இதை பரவலாக்கக்கூடிய இந்த முதல் வழி என்ன? இந்த சினிமா, இந்த டிவிகள். டிவிகள் என்றால் அதிலே இந்த சமுதாயம் கண்டு கழிக்கக்கூடிய ரசிக்கக்கூடிய அந்த சினிமாக்களோ சீரியல்களோ அது சம்பந்தப்பட்ட காட்சிகளோ. அடுத்து சொல்ல போனால் இன்று அன்றாடம் பொதுவாக பிரசுரிக்கப்பட்டு மக்களின் கைகளிலே நடமாடக்கூடிய அன்றாட நாளிதழ்கள், அதாவது நியூஸ் பேப்பர்ஸ். அது என்னங்க நியூஸ் பேப்பர்ல என்னங்க இருக்கு? கண்ணியத்திற்குரியவர்களே, அவ்வளவு மோசமான சினிமாக்களின் காட்சிகளை எல்லாம், அந்த அசிங்கங்களை எல்லாம் பார்க்க தூண்டும்படியாக, அவற்றின் பக்கம் பலவீனமான மனிதனை இழுக்கும்படியாக அங்கு அந்த சினிமாக்களுக்கு இந்த நியூஸ் பேப்பர்களிலே நாளிதழ்களிலே விளம்பரங்கள் செய்யப்படுகின்றனவா இல்லையா? செய்யப்படுகின்றனவா இல்லையா? சரி, அதுபோன்று வார பத்திரிகைகள், அதாவது இஸ்லாமிய மார்க்க சம்பந்தப்படாத வார பத்திரிகைகள், இந்த வார பத்திரிகைகள் உங்களுக்கு தெரியும் இன்றைய கலாச்சாரத்திலே என்னென்ன வார பத்திரிகைகள் சர்வசாதாரணமாக குடும்ப பெண்மணிகளால் ஆர்வமாக படிக்கப்படுகின்றன. நான் பேரை சொல்லி சபையை அசிங்கப்படுத்த விரும்பல, அந்த மாதிரி பெயர்களை இங்க சொல்றது கூட பொருத்தம் இருக்காது. ஆர்வமாக படிக்கப்படுகின்றன பெண்கள் மாத இதழாம், அது இல்லத்தரசிகளின் மாத இதழாம், குடும்ப பெண்களின் பத்திரிகையாம், அது முற்றிலுமாக ஆபாசங்களை, அசிங்கங்களை, தவறான உறவுகளை, தவறான விஷயங்களை மக்களுக்கு மத்தியிலே பரப்புவதற்காகவே இப்லீஸ் என்ற அந்த ஸ்தாபகரால். இதுக்கெல்லாம் ஸ்தாபகர் யாரு? நீங்க அவர் இவர்னு ஒன்னு பேர் சொல்றாதீங்க. இதுக்கெல்லாம் பெரிய ஸ்தாபகர் யாரு? தாதா யாரு? இப்லீஸ். அப்ப அவனுடைய பேரு தமிழ்நாட்டில் வேற யாருக்கும், ஹிந்தியில வேற யாருக்கும், உருதுல வேற யாருக்கும், தெலுங்குல வேற யாருக்கும். பெரிய முதல் ஸ்தாபகர் யாரு? பிஃபோர் மில்லியன்ஸ் இயர், நூறு வருடத்திற்கு முன்னால் அல்ல, ஆயிரம் வருடத்திற்கு முன்னால் அல்ல, பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே அந்த இப்லீஸால் தோற்றுவிக்கப்பட்டு அவர்களுடைய கூட்டாளி, அவனுடைய கூட்டாளிகளால், பங்காளிகளால், அவனுடைய இராணுவங்களால் பரப்பப்பட்டு வருகிற இந்த நியூஸ் பேப்பர்கள், இந்த புத்தக கலாச்சாரங்கள், மாத வார பத்திரிகை என்று உங்களுக்கு அவசியமான செய்தியை சொல்ல போறோமா? குடும்பத்துக்கு தேவையான செய்தியை சொல்றாங்களாம், அவர்களுக்கு மனதுக்கு பூரி பூட்டும்படியான செய்திகளை சொல்கிறார்களாம். புரியுதுங்களா? ஒன்று என்ன? டிவிகள். இரண்டாவது அன்றாட நாளிதழ்கள் படிக்கிற பத்திரிகைகள். இரண்டாவது, மூன்றாவது வார மாத பத்திரிகைகள். நான்காவது, இன்றைய சமூகத்திலே கல்வியின் அவசியம் என்று, அதுவும் கல்வியின் அவசியம் என்றால் நீங்க உடனே நினைச்சுக்காதீங்க அப்ப குர்ஆன் ஹதீஸ் படிக்கிறது. எந்த கல்வி? காசு பணம் எப்படி சம்பாதிக்கிறது, ஏமாத்தி ஏமாத்தின்னு சொல்லிட்டு. எப்படி பிபிஏனா என்ன அர்த்தம், எம்பிஏனா என்ன அர்த்தம், அடுத்தவன் எப்படிரா முட்டாளாக்கி காசு சம்பாதிக்கிறதுன்னு அர்த்தம், அப்படிதானே? என்னங்க எம்பிஏனா என்ன அர்த்தம், எம்பிஏனா என்ன அர்த்தம், அடுத்த ஒரு போலியான பொருளை, ஒண்ணுமில்லாத ஒன்றை எப்படி பெருசாக்கி மக்களுக்கு விற்கிறது, எம்காம் பிகாம்னா என்ன, எப்படிலாம் லூபாங் கணக்கு எழுதுறது, எப்படியெல்லாம் கணக்கில் வித்த காட்டுறது, அட்வொகேட்னா என்ன, எப்படியெல்லாம் பொய் சாட்சி ஏற்பாடு செஞ்சு சத்தியத்தை வந்து மறைக்கிறது அல்லது உண்மையை மறைக்கிறது, ஆடிட்டர்னா என்ன, இப்படி எடுத்துக்கொண்டே செல்லுங்கள். அதாவது இந்த கல்வியின் அடிப்படை என்ன என்பது வேறு விஷயம், நான் இன்று பேசுவது பயன்பாட்டை பற்றி. பயன்பாடு எதற்காக பயன்படுத்தப்பட்டு வருகிறது? இன்ஜினியர் படிக்கிறார் ஒருத்தர், வீடு எப்படி கட்டணும்னு சொல்லிட்டு ஹலாலா எப்படி வீடு கட்டணும் படிக்கிறார் அவரு, கமிஷன் எப்படி வாங்கணும், இவர் ரெண்டு வீடு கட்டுறதுக்குள்ளார எப்படி, இவர் ரெண்டு பில்டிங் கட்டுறதுக்குள்ளார இவர் பில்டிங் கட்டிடுவார், யாரு இவர் கான்ட்ராக்ட் எடுத்த பில்டிங் பாதியில தான் இருக்கும். புரியல உங்களுக்கு? புரியல? புரியலையா? இவர் கான்ட்ராக்ட் எடுத்த பில்டிங் பாதியிலே இருக்கும், இவர் வீடு ஃபுல் ஆயிடும். எப்படி ஃபுல் ஆகுது? இவர் வீடு பினிஷிங் ஆயிடும். கான்ட்ராக்ட் கொடுத்தவர் வீடு குடிப்போலையா சொல்லிக்கிட்டே இருப்பாரு, அடுத்த வருஷம் என் புள்ள ஜனவரியில வர்றான், அதுக்குள்ளார வீடு முடிஞ்சிருமா வீடு முடிஞ்சிருமான்னு சொல்லிட்டு. இவர் வீடு நவம்பர்லயே முடிஞ்சிருக்கும். எப்படி முடிஞ்சிச்சு? என்ன இது நடக்கிறது? ஹலால் ஹராமுடைய அந்த உணர்வுகள் இல்லாமல் சம்பாதிக்கிற வழிகளைத்தான் இந்த பொருளாதார கல்விகளிலே போதிக்கப்படுகிறது. சரி வாங்க, இப்ப இந்த கல்வியின் அவசியம் என்று, அதுக்கு ஆண்களுக்கும் கல்வி வேணும் பெண்களுக்கும் கல்வி வேணும் என்று, இந்த ஹராமான இந்த சூழ்நிலையிலே நமது முஸ்லிம் பெற்றோர்கள் யாரையும் கொண்டு போய் தள்ளினார்கள்? யாரையும் கொண்டு போய்? குடும்பத்தில் ஒரு சிறந்த தலைவியாக இருந்து சமுதாயத்தை வீரர்களாக இறையச்சம் உள்ளவர்களாக ஒழுக்கம் உள்ளவர்களாக உருவாக்குகிற பொறுப்பை கொடுத்த தாய்மையை பெற வேண்டிய அந்த பெண்களை கொண்டு போய் அங்கே தள்ளினார்கள். எந்த சூழ்நிலையிலே தள்ளினார்கள்? ஓநாய்களுக்கு மத்தியிலே தள்ளினார்கள், நரிகளுக்கு மத்தியிலே தள்ளினார்கள், சிங்கங்கள் புலிகளுக்கு மத்தியிலே தள்ளினார்கள். கிடைச்சிச்சா சான்ஸ்? என்ன ஆனது? பாதுகாத்துக் கொண்டிருக்கும் போதே பறித்து செல்கிற ஓநாய்கள், அரண் வைத்து காத்துக் கொண்டிருக்கிற சூழ்நிலையிலேயே கடித்து கொதரக்கூடிய அந்த காட்டு மிருகங்கள், அவர்களுடைய கையிலேயே வைத்து நீங்கள் படித்துக் கொடுங்கள் என்றால் எவ்வளவு அழகாக இருக்கும் அவர்களுக்கு. சொல்லுவாங்க, பழ நழுகி எதுல விழுந்துச்சான்? பாலில் தான் விழுந்துச்சான். ஆஹா, இவங்க ஹிஜாபு போட்டு, எப்படி ஹிஜாபு போட்டு நம்மெல்லாம் வீட்டுக்குள்ளார போனா கதவை சாத்திக்கிட்டு இந்த பக்கமா நம்மளை உட்கார வச்சுட்டு பெண்கள் எல்லாம் அந்த போக்கு போக வச்சுட்டு பருதா போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் டீ கொண்டு வருவாங்க. டீ அவங்க கொண்டு வர மாட்டாங்க. யார் கொண்டு வருவா? பெண்கள்கிட்ட இருந்து இவங்க வாங்கிட்டு வந்து வைப்பாங்க. செய்யறாங்களா இல்லையா? பொதுவா முஸ்லீம் வீடுகள்ல நடக்கிறது. புரியுதுல நான் சொல்றது உங்களுக்கு? புரியுதா புரியலையா? இந்த கோ எஜுகேஷனுக்கு அனுப்புறாங்கல்ல, இவங்களுடைய இன்னொரு பக்கத்தை பாருங்க. வீட்டுக்கு யாராவது ஒருத்தங்க வந்துட்டா, ஒரு முஸ்லீமே வந்துட்டான்னு வச்சுங்களேன், என்ன செய்வாங்க? பரதா போடுறாங்களா இல்லையா? பெண்கள் எல்லாம் உள்ளார போக சொல்றாங்களா இல்லையா? அவங்க ஏதாவது சமைத்தாலோ அவ வந்தவருக்கு சாப்பாடு கொடுக்கறதா இருந்தா என்ன செய்யறாங்க? வீட்டில் யாராவது சின்ன பிள்ளை இருந்தா கொண்டு வர சொல்வாங்க, இல்லை என்றால் இவங்க போய் வாங்கிட்டு வந்து வைப்பாங்க. இது எங்க நடக்குது? இது வீட்டுக்குள்ளார. இவர் என்ன செய்யறாரு? தம் பிள்ளைய எங்க கொண்டு போய் பிடிக்க வைக்கிறாரு? எவ்வளவு பொருத்தமா இருக்கு பத்தியெல்லாம். வீட்டுக்குள்ளே பருதா, வீட்டுக்குள்ளார பருதா, அந்நிய ஆணை வீட்டு பாதுகாப்பு என்று இவர்கள் தங்களை தாங்களே திருப்திப்படுத்திக் கொள்கிறார்கள். அப்புறம் கொண்டு போய் தான் பிள்ளைய ஒரு காஃபிர் டீச்சர்ட்ட, ஒரு காஃபிர் ஆண் டீச்சர்ட்ட படித்துக் கொடுங்கள் என்று ஒப்படைக்கிறார். அல்லது எந்த பள்ளிக்கூடங்களிலே ஆண்கள் பெண்கள் ஒரே பள்ளி ஒரே வகுப்பறையிலே கலந்து கொண்டு படிக்கிறார்களோ அந்த வகுப்பறையிலே உட்கார்ந்து கொண்டு படிப்பதற்கு அனுமதிக்கிறார். இப்ப கொஞ்சம் டெவலப் ஆயிடுச்சு, எல்லாமே டெவலப் ஆகி கொண்டிருக்கிற மாதிரி. முன்னாடி எல்லாம் பக்கத்தில் ஸ்கூல் இருக்கும், கொண்டு போய் அம்மாமார்கள் விட்டுட்டு வருவாங்க, அத்தாமார்கள் விட்டுட்டு வருவாங்க, அப்புறம் ஸ்கூலை விட்டு நேராக வந்துருவாங்க. இப்பெல்லாம் பத்து மணி, அதாவது பத்து கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் பயணம் செஞ்சு போறாங்க. எதுல? பஸ்ஸுகள்ல. சொல்லவா வேணும்? பயணத்தில் எப்போதும் சைத்தான் இருப்பான். அதிலும் குறிப்பா ஒரு ஆண்களையும் ஒரு பெண்ணையும் ஒரு பஸ்ல வச்சு ரெண்டு பேரும் படிக்க போங்கன்னா எங்க போவாங்க கடைசியில? இன்று இந்த அவலங்கள் பரவுவதற்குரிய மிக முக்கியமான காரணமாக எது இருக்கிறது? ஒழுக்க உணர்வற்ற, ஒழுக்க உணர்வற்ற, இரையச்சமான ஒரு சூழ்நிலை இல்லாத, எந்தவிதமான கட்டுப்பாடுகளும் பேணப்படாத வகுப்பறைகளிலே பள்ளிக்கூடங்களிலே நமது சமுதாய பெண் கண்மணிகள் அனுப்பப்படுவது. நீங்கள் இன்று ஒரு ரிசர்ச்சை ஆரம்பித்தீர்கள் என்றால், அதாவது பெண்கள் ஏன் தங்களது மானத்தை விற்றுவிட்டு மார்க்க பற்றை தூக்கி எறிந்துவிட்டு அந்நியர்களோடு ஓடுகிறார்கள், என்று ஒரு கணக்கெடுப்பை நீங்கள் ஒவ்வொரு ஊராக சென்று எடுத்தால் பெரும்பாலும் 99 விழுக்காடு. அதற்கு காரணங்கள் என்ன? படிக்கின்ற காலத்திலே அந்த பெண்ணுக்கு ஏற்பட்ட ஆண்களின் நட்பு, சக வகுப்பு மாணவனோடு ஏற்பட்ட அந்த நட்பு, இதுதான் அதற்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது. அப்ப இந்த இஹ்திலாத் என்று சொல்லப்படுகிற இந்த கலப்பு, வகுப்பிலே கலந்து, பள்ளிக்கூடங்களிலே கலந்து, அன்றாட வாழ்க்கையிலே கலந்து, பயணிக்கிற, படிக்கிற அல்லது வேலை செய்கிற, அதையும் சேர்த்துக் கொள்ளுங்கள், அதையும் சேர்த்துக் கொள்ள வேண்டும். வேலை செய்கிற இந்த சூழ்நிலை, இதுவும் இந்த அவலங்களுக்கு மிக ஒரு முக்கிய காரணமாக இருக்கிறது. அடுத்து ஒரு முக்கிய காரணம், பெற்றோர்கள் ஒழுக்கத்தை போதிக்க வேண்டிய அந்த நெருக்கமான உறவினர்கள். இஸ்லாமிய மார்க்கத்திலே பெற்றோர் என்றால் பெண்ணை பெற்றெடுத்த தாய் தந்தை மட்டும் வரமாட்டார்கள், அந்த தாயுடைய சகோதரி சின்னமா பெரியம்மாக்கள் இருப்பார்கள் அல்லவா, அவர்களும் அந்த பெண்ணுக்கு பொறுப்புதாரிகள். தந்தையின் சகோதரர்கள் யார், சாச்சாமார்கள், பெரிய சாச்சா, சின்ன சாச்சா, அவர்களும் அந்த பெண்ணுக்கு பொறுப்பாளிகள். இஸ்லாம் பொறுப்பை அவ்வளவு விசாலமாக வைத்திருக்கிறது, விரிவாக வைத்திருக்கிறது. மேலும் குறிப்பாக தந்தையோ தாயோ, தந்தை தாயுடைய தந்தைமார்கள் இருந்தால், அதாவது நானா நானி தாதா தாதி பாட்டன் இருக்காங்கல்ல, என்ன சொல்லுவீங்க தாதா தாதிக்கு, அத்தாவுடைய அத்தா அல்லது அம்மாவுடைய அத்தா, அதே போல அத்தாவுடைய அம்மா, அதே போல அம்மாவுடைய அம்மா, இவர்கள் ஹயாத்திலே இருந்தால் இவர்களும் அந்த பிள்ளைக்கு பொறுப்பாளிகள் என்று மார்க்கம் நிர்ணயிக்கிறது. அப்ப இந்த பொறுப்புகளை உடைய உறவினர்கள் எல்லாம் அந்த பிள்ளையை விட்டு, அந்த பிள்ளையின் மார்க்கப்பற்றை விட்டு கண்காணிக்காமல் தூரமாக இருப்பது. இப்படி இந்த கேவலமான ஒரு சூழ்நிலைக்கு நமது பெண்கள் ஏன் இலக்காகிறார்கள் என்றால் அவற்றுக்கு இந்த காரணங்களை பார்க்கலாம். ஒன்று என்ன, இன்று பெரும்பாலான வீடுகளை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிற, பெரும்பாலான வீடுகளில் உள்ள மக்களின் நேரங்களை தின்று கொண்டிருக்கிற அழித்துக் கொண்டிருக்கிற இந்த டிவியின் சினிமா சீரியல் கலாச்சாரங்கள், அதிலே பரப்பப்படுகிற அந்த காட்சிகள், அடுத்து அன்றாட இந்த நியூஸ் பேப்பர்கள், அப்புறம் வார மாத பத்திரிகைகள், அடுத்து படிக்கக்கூடிய சூழ்நிலைகள், வேலை செய்யக்கூடிய சூழ்நிலைகள், பெற்றோர்களின் கண்காணிப்பின்மை, கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த தீமைகளை நாம் களைந்தால்தான், இந்த தீமைகளை எல்லாம், இவையெல்லாம் வழிகள், இங்கே தடுப்பு போட வேண்டும். அணை கட்டாமல் நீங்கள் தண்ணீர் ஊற்றிக்கொண்டே இருந்தால் அது எதுக்கு பாயும், அது மரத்துக்கு பாயுமா? ஒரு மரத்திற்கு தண்ணீர் ஊற்ற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும், அந்த மரத்தை சுற்றி அணை கட்டுவார்கள், பாத்தி கட்டுவார்கள். அப்போதுதான் நீங்கள் ஊற்றக்கூடிய தண்ணீர் எங்கே போய் சேரும், அந்த மரத்தின் வேருக்கு போய் சேரும், இல்லை என்றால் அது தரைகளிலே பரவி பிரயோஜனம் இல்லாமல் போய்விடும். எனவே சமூகத்திலே இந்த 5 விஷயங்களின் மீது முதலாவதாக சமூக மக்கள் யார் தனது பெண்களை பாதுகாக்க வேண்டும் என்று எண்ணுகிறார்களோ அவர்கள் முடிவெடுத்தாக வேண்டும். பிறகு நமது சமூக பெண்களுக்கு இஸ்லாம் இந்த பெண்ணுக்கு சொல்லி இருக்கிற அந்த கண்ணியத்தை, கொடுத்திருக்கிற கண்ணியத்தை புரிய வைக்க வேண்டும். அதுவும் குறிப்பாக இந்த ஆங்கில கல்விகளை, நாங்கள் எங்க வீட்டு பெண்கள் எல்லாம் மார்க்க பள்ளிக்கூடத்தில் தான், அதாவது இஸ்லாமிக் ஸ்கூல் இன்னைக்கு திறக்கிறாங்க பாருங்க, பேர் என்ன இருக்கு, இஸ்லாமிக் ஸ்கூல் என்று திறக்கிறார்கள். ஆனால் அங்கே பயிற்றுவிக்கக்கூடியவர்கள் உண்மையான முஸ்லிம்களாக இருக்கிறார்களா என்றால் கேள்விக்குறிகளை அல்லது ஆச்சரிய குறிகளை போட்டு வைத்துக் கொள்ள வேண்டும். பள்ளிக்கூடத்திற்கு பெயர் முஸ்லிம்களுடைய பெயராக இருக்கிறது, புரியல உங்களுக்கு, புரியுதா புரியலையா, பள்ளிக்கூடத்திற்கு பெயர் முஸ்லிம்களுடைய பெயர்களாக இருக்கிறது. இப்ப கொஞ்சம் எல்லாரும் உஷாராயிட்டாங்க, வெறும் முஸ்லிம்களுடைய பெயரை வைத்தா மட்டும் இப்ப யாரும் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப மாட்டாங்க. முன்னாடி எல்லாம் முஸ்லிம்களுடைய பேர் ஆசாத் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் அல்லது இந்த மாதிரி இக்ரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு முஸ்லீம் இஸ்லாத்தினுடைய குரான்ல இருந்து அல்லது அரபில இருந்து ஒரு பேரை வச்சு அதுக்கு என்ன செஞ்சிருப்பாங்க, மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் அல்லது ஏதாச்சும் ஒரு ஸ்கூல்னு வச்சிருப்பாங்க. இப்ப அடுத்து டெவலப் ஆயிருச்சு, என்ன டெவலப் ஆயிருச்சு, இப்படி வைத்தா மட்டும் நம்ம பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப மாட்டாங்க என்று சொல்லிவிட்டு இஸ்லாம்னு ஒரு வார்த்தையும் வேற சேர்த்துப்பாங்க. இஸ்லாமிக் ஸ்கூல், என்ன ஸ்கூல், இஸ்லாமிக் ஸ்கூல் என்ற ஒரு வார்த்தையும் சேர்த்துப்பாங்க. யார் என்ன எண்ணத்திலே சேர்க்கிறார்கள் அல்லாஹ் மிக அறிந்தவர். ஆனால் அந்த போடப்பட்ட இஸ்லாம் என்ற வார்த்தை அங்கே பேணப்படுகிறதா என்பதுதான் அவர்களுடைய பொறுப்பு. அவர்களிடத்திலே நாளை மறுமையிலே அல்லாஹ் விசாரிக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்ன ஒரு நிலைமையாக இருந்தாலும் அங்கே இந்த மேற்கத்தியர்களுடைய கல்வியை படிக்கக்கூடிய பெண்களுக்கு பெரும்பாலும் ஷைத்தான் தலையிலே ஏறி அவர்களை தலைமுடியை பிடித்து ஆட்டுவதை அசைப்பதை பார்க்கிறோம். புரியுதுங்களா இல்லையா? புரியல. இஸ்லாமிக் ஸ்கூல்ல ஒரு பொம்பளை புள்ள படிச்சாலும் குரான் ஹதீஸ் என்பது அந்த ஏழு மணி நேரத்தில் அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் தான், மீதம் உண்டான ஏழு மணி நேரங்கள் ஆறு மணி நேரங்கள் எதை படிக்கிறார்கள், எதை படிக்கிறார்கள், அந்த மேற்கத்திய அந்த பொருளாதார கல்வியை படிக்கும் போது அது படித்துக் கொடுக்கப்படுகிற விதம். பொதுவா என்ன சொல்லி இன்னைக்கு படிச்சு கொடுக்கிறாங்கன்னு சொன்னா, பெண்கள்லாம் நல்லா படிக்கணும், அப்பதான் சொந்த காலில் நிக்க முடியும், யாரையும் நம்பி இருக்க முடியாது. அதுக்கு என்ன அர்த்தம், புருஷனை நம்பாத. அதுக்கு என்ன அர்த்தம், நீ நல்லா படிச்சாதான் நல்லா வாழலாம். ஒரு பொண்ணு நல்லா வாழ்றதுக்கு நல்லா படிக்கணுமா? நல்ல கணவன் அமைய வேண்டும். இஸ்லாம் சொல்வது கைரு மத்தாஇ துன்யால் மர்அத்து சாலிஹா, உலக இன்பங்களிலேயே பொருள்களிலேயே சிறந்த பொருள் சாலிஹான மனைவி என்று ஹதீஸ்லே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். புரியுதா இல்லையா? அந்த பெண்ணை அவள் வயது வருகின்ற வரை காக்கக்கூடிய பொறுப்பை தந்தையிடம் மார்க்கம் ஒப்படைத்திருக்கிறது, சாச்சாவிடம் ஒப்படைத்திருக்கிறது, சகோதரனிடம் ஒப்படைத்திருக்கிறது. பிறகு அந்த பெண் திருமணம் முடிக்கப்பட்டால் அந்த பெண்ணை பேணுவது, பாதுகாப்பது, அவளுக்கு உடை உறைவிடம் உணவு கொடுப்பதை இஸ்லாம் ஆணின் மீது கடமையாக்கி இருக்கிறது. அவளை தலைவியாக வீட்டின் பொறுப்பாளியாக இஸ்லாம் நிர்ணயித்திருக்கிறது. இவர்கள் என்ன சொல்லித் தருகிறார்கள், என்ன சொல்லித் தருகிறார்கள், இவையெல்லாம் பெண் அடிமை. அப்ப நீ என்ன செய்யணும், வீட்டில் மட்டும் அடிமையா இருக்காத, ஊருக்கே அடிமையா இருக்கணும். எப்படி? நீங்க அந்த கான்செப்ட் அப்படியே திருப்பி பாருங்க, புரியணும். நம்ம ஒரு பெண்ணு வீட்டில் வேலை செஞ்சா யாருக்கு செய்வா, யாருக்கு வேலை செய்வா? கட்டுன கணவனுக்கு வேலை செய்வாள், சம்பாதித்து போடுற கணவனுக்கு வேலை செய்வாள், பெற்ற தகப்பனுக்கு வேலை செய்வாள், அம்மா கொடுங்க ஆண்களுக்கு. ஆண்கள் பெண்களை அப்படி செய்கிறார்கள் இப்படி செய்கிறார்கள் போச்சுன்னு சொல்றாங்கல்ல, யாருக்கு வேலை செய்கிறாள் வீட்டில் வேலை செஞ்சா, கணவனுக்கு, தந்தைக்கு, அல்லது உடன் பிறந்த சகோதரனுக்கு, அல்லது பெற்றெடுத்த பிள்ளைக்கு. இதெல்லாம் அடிமைத்தனம். அப்ப எதுங்க வீராதி வீரன் சூராதி சூரன் என்றால் விமானத்தில் பறந்துகிட்டு 300 பேருடைய தட்ட தூக்குறது தான் அந்த பெண்ணுக்கு கண்ணியம். எப்படி அந்த 300 பேர்களும் அந்த பெண்ணை பார்த்து ரசிப்பது அவளுக்கு பெருமை. ஆடை கலாச்சாரம், உடை கலாச்சாரம் என்று அந்த பெண்ணின் அந்த அசிங்கங்களை எல்லாம் மறைக்க வேண்டிய விஷயங்களா உலக மக்கள் எல்லாம் கூடி பார்த்தா அந்த பெண் மேன்மை அடைந்து விட்டாள். எப்படி ஊருக்கு வேலை செஞ்சுக்கிட்டு வீட்டுக்கு வேலை செய்யறது என்ன கேவலமா? ஒரு ஆபீஸ்ல வேலை செய்யறாங்க ஒரு பெண்ணு, எத்தனை பேருக்கு வேலை செய்வாங்க யோசித்து பாருங்கள். என்ன செய்தார்கள், இஸ்லாம் கொடுத்த கண்ணியத்தை கேவலம் என்று நினைத்தார்கள் அல்லது கேவலம் என்று சொன்னார்கள். ஆனால் எது மிக உண்மையில் மிக கேவலமோ அதில் கொண்டு வந்து நிறுத்தினார்களா இல்லையா, நிறுத்தினார்களா இல்லையா? அடுத்து என்ன ஆகிறது, அந்த பெண் 35 வயதை 40 வயதை தாண்டும் போது சமுதாயத்திலே நிரக்தியாக ஆதரவற்றவளாக கைவிடப்பட்டவளாக அவளுடைய கடைசி காலம் வரை நாயாக பேயாக அலைந்து தனது உணவுக்காக கேவலப்படுகிற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி விட்டார்களா இல்லையா? இன்னைக்கு பிள்ளைக்கு படிக்க வைக்கும் போதே நீ நல்லா படிச்சிருந்தா தான் நாளைக்கு வந்து நல்லா உனக்கு வந்து கண்ணியம் கிடைக்கும். என்ன கண்ணியம் கிடைக்கும், என்ன கண்ணியம் கிடைக்கும், எது கண்ணியம், இது இப்ப இன்னும் கொஞ்சம் இந்த டைலாக் எல்லாம் மாறிக்கிட்டே இருக்குது. காலத்துக்கு ஏற்ற மாதிரி கம்ப்யூட்டர் மாறுதா இல்லையா, அந்த மாதிரி டைலாக் மாறிக்கொண்டே இருக்கிறது. அப்போதான் உன் புருஷன் உன்னை பார்த்து பயப்படுவான். எப்படி புரியல உங்களுக்கு? புருஷன் உன்னை பார்த்து பயப்படணுமா? நீனும் அவனுக்கு சமமா ஒரு டிகிரி இருந்த உனக்கு இருந்தாதான் உன்னை பார்த்து பயப்படுவான். அதுக்கு சிங்கம் புலிய கட்டி வச்சிட வேண்டித்தானே. யோசித்து பாருங்கள், எப்படிப்பட்ட ஒரு கேவலமான மனப்பக்குவத்தை இந்த பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளுக்கு வளர்க்கிறார்கள். அப்பத்தான் உனக்குன்னு ஒரு கெத்து இருக்கும், உனக்குன்னு ஒரு அதிகாரம் இருக்கும். யோசித்து பாருங்கள். அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, உண்மையில் நமது பெண்களுக்கு இன்றைய காலகட்டத்திலே பொறுப்பாளர்களாக இருக்கிற நாம் இஸ்லாம் அவர்களுக்கு கொடுத்திருக்கிற கண்ணியத்தை கற்றுக் கொடுக்க தவறிவிட்டோம். அதனால்தான் மாற்றார்களின் அசிங்கமான கலாச்சாரம் அவர்களுக்கு அழகாக தெரிகிறது. அசிங்கம் அழகாகிவிட்டது, அழகும் கண்ணியமும் அவர்களுக்கு கேவலமாக அசிங்கமாக தெரிய ஆரம்பித்து விட்டது. இரண்டாவது சகோதரர்களே, பொறுப்பாளர்களாக இருக்கின்ற ஆண்களா அவர்களுக்கு மறுமையில் அல்லாஹ் கொடுக்கிற கண்ணியத்தை தரஜாவை அவர்களுக்கு உணர்த்த வேண்டும். நமது வீட்டு பெண்களை திருத்துவதென்றால் அல்லாஹ்வுடைய அச்சத்தை கொண்டு வந்து மறுமையில் அல்லாஹ் ஒரு மூமினான ஆணுக்கோ அல்லது மூமினான பெண்ணுக்கோ கொடுக்கிற கண்ணியத்தை உணர்த்தாமல் இந்த அற்ப உலக வாழ்க்கையின் மாயையிலிருந்து அவர்களை பாதுகாக்க முடியவே முடியாது. புரியுதா இல்லையா? ஏன் இந்த உலகத்தில் இன்று அலங்கரிக்கப்பட்ட கவர்ச்சியான மினுக்கக்கூடிய வாழ்க்கையை பார்க்கிறார்கள். கை நிறைய சம்பாரிச்சு படிச்சு பெரிய வேலைக்கு போனா கார் வாங்கலாம், பங்களா வாங்கலாம். என்ன சொல்லி தருகிறார்கள்? எல்லாம் வந்தாச்சு. என்ன வந்தாச்சு? டிகிரி வந்தாச்சு, படிப்பு, வேலை, காரு, பங்களா. ஆனால் என்ன ஆனது? குடும்ப நிம்மதி போனது, ஒழுக்கம் போனது, கேவலமானார்கள். சில ஆண்டுகளிலேயே அடுத்து விவாகரத்திலே முடிந்தது. பிறகு என்ன? முதலிலே ஒரு கணவன் இருந்தான், இப்போது பல கணவன். இன்னும் எந்த அளவுக்கு சமுதாயம் கேவலத்தின் உச்சியிலே சென்று கொண்டிருக்கிறது என்றால், முதல்ல நம்ம சொன்னோம் 10 கிலோமீட்டர் தூரத்தில் தினைக்கும் படிக்க வைக்கிறதே பெரிய ஆபத்துன்னு. இன்று முஸ்லிம் பெண் பிள்ளைகளை தூர ஊர்களிலோ அல்லது மாநிலங்களிலோ அல்லது வெளிநாடுகளிலோ இருக்கிற கல்விக்கு தனியாக படிக்க அனுப்புகிறார்கள். ஒன்று. இரண்டாவது, படித்ததற்கு பிறகு அவர்களை தனியாக வேலை செய்வதற்கு அனுப்புகிறார்கள். என் புள்ள ரொம்ப பக்காவா இருப்பா, பாதுகாப்பா இருப்பா. என்ன பாதுகாப்பா இருப்பா? யோசித்து பாருங்கள் என்ன ஆனது. அப்ப இந்த இவர்களுக்கு நாம் மறுமையில் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்த கண்ணியத்தை அந்தஸ்தை உணர்த்தவில்லை என்றால் இந்த அலங்கரிக்கப்பட்ட வாழ்க்கை தான் அவர்களுக்கு கண்ணுக்கு தெரிந்து கொண்டே இருக்கும், அதன் பக்கம் தான் ஓடிக்கொண்டே இருப்பார்கள். அடுத்து, அல்லாஹ்வுடைய எதிரியும் நமது எதிரியுமாகிய இபிலீசும் அவனுடைய பங்காளிகள் கூட்டாளிகள் இருக்கிறார்களே, அந்த அநாகரிக மேற்கத்தியர்கள் அவர்களுடைய அந்த வியாபாரங்களை மக்களுக்கு மத்தியிலே பரப்பி காசு பார்க்கக்கூடிய இந்த ஒழுங்கினர்கள், இவர்கள் நமது முஸ்லிமான பெண்களுக்கு எத்தகைய சதி திட்டங்களை தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை புரிய வைக்க வேண்டும். புரியுதுங்களா இல்லையா? உன்னை எப்படி அவர்கள் ஒரு வியாபார பொருளாக்கி உனது கற்பை, உனது கண்ணியத்தை, உனது மானத்தை அவர்கள் சூறையாட பார்க்கிறார்கள். அதனால் யாருக்கு நன்மை சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு பெண் வீட்டிலே ஒழுக்கமானவளாக, குடும்ப கண்ணியத்தை பேணியவளாக, அல்லாவின் அச்சத்தை பேணியவளாக இருந்தால் யாருக்கு நன்மை? முதலாவதாக அந்த பெண்ணுக்கும் அந்த குடும்பத்துக்கும் நன்மை. அந்த பெண் இவற்றையெல்லாம் தூர எறிந்துவிட்டு வெளியிலே வந்தால் பார்ப்பதற்கு வேண்டுமானால் கையில் சில சில்லறைகளோ அல்லது நோட்டுகளோ கிடைத்து தனக்கு வசதி ஏற்பட்டதை போன்று அவளுக்கு தோணலாம். ஆனால் அதற்கு பின்னால் மறைந்திருக்கிற கேவலங்கள், அவளால் சைத்தானிய ஆசைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய அந்த ஆண்கள், யாருக்கு தான் லாபம்? அவர்களுக்கு தான். பிறகு கடைசியில் என்ன ஆகும் பார்க்கிறோம். என்று ஒரு பெண் சமுதாயத்திலே கொல்லப்படுகிறாள் என்றால், ஒரு பெண் சமுதாயத்திலே கொல்லப்படுகிறாள் என்றால் அதற்கு என்ன காரணம்? ஒன்று, அந்த பெண்ணுக்கு இருந்த தவறான தொடர்புகள். சரியா இல்லையா? அந்த பெண்ணுக்கு இருந்த எந்த தொடர்புகளை அவள் தனக்கு சுதந்திரமாக பார்த்தாலோ, எதை தனக்கு கண்ணியமாக அல்லது எதை தனக்கு வருவாயாக பார்த்தாலோ அதுதான். இரண்டாவது, இஸ்லாமிய ஹிஜாபை பேணாமல், இஸ்லாமிய அந்த சட்ட வரம்புகளை பேணாமல் அவற்றையெல்லாம் தூர எரிந்துவிட்டு வீட்டை விட்டு அவள் வெளியேறியது. ஒரு பெண் கொல்லப்படுகிறாள் என்றால் இந்த ரெண்டும் தான் காரணம். வீட்டிலே கண்ணியமாக ஒழுக்கமாக இருக்கக்கூடிய பெண் கொல்லப்படுவாளா? மானபங்கப்படுத்தப்படுவாளா? யார் மானபங்கப்படுத்தப்படுகிறார்கள்? யார் கொல்லப்படுகிறார்கள்? யார் தீயவர்களின் அந்த தீய ஆசைக்கு இரையாகிறார்கள்? ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த இப்லீசுடைய திட்டங்களை உணர்த்த வேண்டும். தீமைகளை அவர்களுக்கு தீமை என்று உணர்த்தாதவரை அதை புரிந்து கொள்ளக்கூடிய உணர்வுகளை அல்லாஹ் ஆரம்ப அந்த உள்ளங்களிலே வைக்கவில்லை. புரியுதுங்களா? ஷைத்தான் அதை அலங்கரித்து ஏனென்றால் ஷைத்தான் என்ன செய்கிறான், அதை அலங்கரித்து காட்டிக்கொண்டே இருக்கிறான். இவளுடைய மார்க்கத்தை, இவளுடைய துன்யாவையும், இவளுடைய மறுமையையும் கெடுப்பதற்காக இபிலீசுகளும், இபிலீசுடைய அந்த துணையாளிகளும் இவளுக்கு விதிக்க, இவளுக்கு வரைந்து வைத்திருக்கக்கூடிய, தீட்டி வைத்திருக்கக்கூடிய அந்த திட்டங்களை அவர்களுக்கு நாம் புரிய வைக்க வேண்டும். இந்த தடுக்க வேண்டிய விஷயங்களை தடுத்து, தூரமாக்க வேண்டிய விஷயங்களை தூரமாக்கி, இந்த விஷயங்களை நாம் செய்தால்தான் என் கண்ணியத்திற்குரியவர்களே, நமது சமூக பெண்களை பாதுகாக்க முடியும். இல்லை என்றால் அங்கே அப்படி, இங்கே இப்படி, அங்கே அப்படி நடந்து விட்டது என்று புலம்பிக் கொண்டிருப்பதுதான் நமது வேலையாக இருந்துவிடும். நடக்கப் போவது அதனால் வேறொன்றுமே கிடையாது. அடுத்து ஒரு சில முக்கியமான விஷயங்களை கவனியுங்கள். இந்த தீமைகளை பெண்களுக்கும் ஆண்களுக்கும் தடுக்கும் விதமாகத்தான் இஸ்லாம் தடை செய்திருக்கிற அந்த அடிப்படை விஷயங்களை ஒரு சில ஹதீஸுகளோடு பார்ப்போம். ஒன்று என்ன, இஸ்லாம் ஒரு அந்நிய ஆண் ஒரு அந்நிய பெண்ணை பார்ப்பதை அல்லது ஒரு பெண் ஒரு ஆணை பார்ப்பதை தடை செய்துவிட்டது. தெரிந்த விஷயமா இல்லையா இது? இதை பேண வேண்டும். இதை ஒவ்வொரு ஆணும் ஒவ்வொரு பெண்ணும் பேண வேண்டும். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை பாருங்கள், இன்னல்லாஹ கதப அலா இப்னி ஆதம் ஹத்தஹு மின அஸ்-ஸினா. அல்லாஹ் ஆதமுடைய மகன் மீது ஸினாவின் அவனுடைய பங்கை விதித்து விட்டான். அதை அவன் அடைந்து கொள்கிறான். எப்படியாவது சொன்னார்கள், கண்ணுடைய ஜினா பார்வை, கண்ணுடைய ஜினா பார்வை. ஆகவே இந்த பார்வைக்கு தடை விதிக்க வேண்டும், கட்டுப்பாடு போட வேண்டும். அந்த பார்வைகள் ஏற்படுகிற சூழ்நிலைகளை தவிர்த்துக் கொள்ள வேண்டும், தவிர்க்கப்பட வேண்டும். இரண்டாவது, பேசுவது. அதாவது பேசுவதோடு, பேசுவது என்றால் என்ன, பழகுவது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாவுனுடைய ஜினா பேசுவது. முதலிலே பார்ப்பது, பார்த்த பின் பேச தோன்றுவது, பிறகு பேசுவது. பிறகு சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தனிமையை நாடுவது, தனிமையிலே ஒரு பெண்ணை சந்திப்பது. அதற்கு பிறகு என்ன செய்கிறது, ஒன் நஃப்சு தமன்னா வ தஷ்டஹி, நஃப்சு விரும்புகிறது, ஆசைப்படுகிறது, தேடுகிறது. வல் ஃபர்ஜு யுசத்திகு தாலிக வ யுகத்திபுஹு, மர்மஸ்தானம் அதை உண்மைப்படுத்தி விடுகிறது அல்லது அதை பொய்ப்பித்து விடுகிறது. அதாவது அந்த வெறுக்கப்பட்ட தீமை நடந்து விடுகிறது அல்லது நடக்காமல். ஆனால் முந்தி உள்ள இவையெல்லாம் அந்த தீமைகள் நடப்பதற்குரிய காரணங்கள். இப்ப முதலாவது, கண்ணியத்திற்குரியவர்களே, பார்வைகளை கட்டுப்படுத்துவதற்குரிய அந்த ஒரு சூழ்நிலையை நமக்கும் உருவாக்கி கொள்ள வேண்டும், நமது பெண்களுக்கும் உருவாக்க வேண்டும். அப்ப திரும்ப ஒரு தடவை அங்க போய் நம்ம பார்த்துட்டு வரணும். எங்க போய், முன்னாடி சொன்ன, முன்னாடி முன்பு கூறினோம் பாருங்கள், அந்த ஐந்து ஆறு விஷயங்கள், ஏதாவது தொலைக்காட்சிகள், அந்த நியூஸ் பேப்பர்கள் அல்லது மாத பத்திரிகைகள். சில பேர் என்ன விளங்கிக் கொள்கிறார்கள் என்றால், அதாவது உயிரா உள்ள ஆண்களை பெண்களை நேரடியாக பார்க்கறது தான் தப்பு என்று சிலர் விளங்கிக் கொள்கிறார்கள். அதாவது என்ன அர்த்தம் அதற்கு, பேப்பர்ல இருந்தாலும் டிவியில இருந்தாலும் பார்க்கறது தப்பு இல்லைன்னு சொல்லி புரியல. அதாவது டிவியில் பார்ப்பதை, பத்திரிகைகளில் பார்ப்பதை ஹராம் என்று ரொம்ப பேரு விளங்கி வைத்திருக்கவில்லை. கண்ணியத்திற்குரியவர்களே, எப்படி நேரடியாக பார்ப்பது ஹராமோ, தடுக்கப்பட்ட ஒரு செயலோ, அது போன்றுதான் பத்திரிகைகளில் காகித பிரிண்டான அச்சடிக்கப்பட்ட காகிதங்களிலோ பத்திரிகைகளிலோ செய்தித்தாள்களிலோ பார்ப்பதும் தடுக்கப்பட்ட ஒன்று. இரண்டாவது பேசுவது. இது எப்படி ஏற்படுகிறது, எதனால் ஏற்படுகிறது? இன்று குறிப்பாக பெண்களுக்கு இந்த வசதி வாய்ப்பு இன்று பரவி இருக்கிற தொலைபேசிகளின் மூலமாக, அதுவும் குறிப்பாக செல்பேசிகளின் மூலமாக செல்லாக பரவி இருக்கிறது. ஆகவே இதன் மீது மிகப்பெரிய ஒரு கட்டுப்பாட்டை நாம் கொண்டு வர வேண்டும். அந்த கட்டுப்பாடு என்றால் அது வெறும் கண்டிப்போடு, பயமுறுத்தலோடு, அதிகாரத்தோடு இருக்கின்ற கண்டிப்பாக கட்டுப்பாடாக இருக்கக்கூடாது. மாறாக அதனுடைய தீமை புரிய வைக்கப்பட்டு உணர வைக்கப்பட்ட ஒரு கட்டுப்பாடாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் நீங்கள் வீட்டை விட்டு வெளியே சென்றாலும் அந்த செல்போன் அங்கே இருந்தாலும் அந்த பெண்மணி அதை திரும்பி பார்க்க மாட்டாள், பயன்படுத்த மாட்டாள், தவறாக அதை உபயோகிக்க மாட்டாள். இல்லை என்றால் அத்தா எப்படா வெளியே போவாரு, அண்ணன் எப்படா வெளியே போவாங்க என்று அவள் நேரங்களை தேடிக்கொண்டிருப்பாள். அடுத்து சகோதரர்களே, இந்த தனிமை, சந்திக்கின்ற வாய்ப்புகள், அதுபோன்று கலப்பு ஏற்படுகிற சூழ்நிலைகள், இவற்றை நாம் இஸ்லாம் தடை செய்திருக்கிறது. இந்த தடைகளை இதற்குரிய விபரீதங்களோடு நமது சமூக பெண்மணிகளுக்கு புரிய வைக்க வேண்டும். அப்போதுதான் அந்த சமூக பெண்களை நாம் பாதுகாக்க முடியும். அவற்றை விட்டுவிட்டு எல்லா விதமான தீமைகளையும் நாமே செய்து கொடுத்து விட்டு, கேபிள் டிவி வாங்கி வைத்தது யார்? அத்தா, அண்ணன், மாமா, சாச்சா, இந்த தவறான பத்திரிகைகளை எல்லாம் கொண்டு வந்தது யார்? இவர்கள். இவற்றையெல்லாம் செய்துவிட்டு தவறான பள்ளிக்கூடங்களுக்கு அனுப்பிவிட்டு கடைசியிலே எனது பிள்ளை கெட்டுவிட்டாலே, எனது மனைவி கெட்டுவிட்டாலே, எனது சகோதரி கெட்டுவிட்டாலே என்று ஆண்கள் புலம்புவதால், ஒப்பாரி வைப்பதால் எந்த பிரயோஜனமும் இல்லை. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, இன்று சமுதாயத்திலே ஏற்படுகிற இந்த அவலங்களை, கேவலங்களை நாம் உணர வேண்டும். அதற்காக வெட்கப்பட வேண்டும். அதற்கு அல்லாஹ்விடத்திலே துவா செய்வதோடு நம்மால் முடிந்த அளவு நமது குடும்பத்திலிருந்து இந்த சீர்திருத்தத்தை ஆரம்பித்து நமது அண்டை வீட்டார்கள், நமது முஹல்லாவுக்காரர்கள், நமது ஊரில் உள்ள நமது முஸ்லிம்கள் அனைவருக்கும் நம் மீது பொறுப்பு இருக்கிறது என்பதை உணர்ந்து இந்த தீமைகளை களைவதற்கு, இந்த தீமைகளை விட்டு சமுதாயத்தை தடுப்பதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அந்த நர்பாக்கியத்தை தந்தருள்வானாக. அக்கூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ் லீ வலக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.